ಯದಕೃತಂಭೋ ನಿಜಸೇತು ಬಂಧನ ಕರಸ್ಥಲಾಧಕೃತ ಪರ್ವತಾಧಿಪ ಭವಾನಿ ತೇ ಲಂಘಿತ ಭಸ್ಮ ಸಂಭವ ಸದಾಶಿವಾಧ್ಯಸ್ತವ ಭಾವನ ಕ್ಷಮ ನತಿ ಭಿನ್ನತಿ ವಿಶ್ವಮೀಜ ಪೂಜಾ ವಿಧಿ ವಿಧ್ಯಾನ ಸಮಾಧಿ ಭಿನ್ನ ತುಷ್ಟ ಧನುಷಾ ಮುಸಲೇನ ಜಾತ್ಮಭಿರ್ವ ವದತೆ ಪ್ರೀತಿಕರಂ ತಥಾ ಕರೋಮಿ ವಚಸಾ ಚರಿತಂ ವದಾಮಿ ಶಂಭೋ ಅಹಮುದ್ಯೋಗ ವಿಧಾದು ಪ್ರಸಕ್ತ ಮನಸಾಕೃತಿಮೀಶ್ವರಸ್ಯ ಸೇವೇ ಶಿರಸಾ ದೈವ ತದಾ ಶಿವಂ ನಾಮಿ ಆದ್ಯಾ ವಿದ್ಯಾ ಹೃದ್ಗತಾ ನಿರ್ಗರಾಸೀತ್ ವಿದ್ಯಾ ಹೃದ್ಯಾ ಹೃದ್ಗತಾ ತ್ವತ್ಪ್ರಸಾದಾತ್ ಸೇವೇಜ್ಯಂ ಶ್ರೀಕರಂ ತ್ವತ್ಪದಾಬ್ಜಂ ಭಾವೇ ಮುಕ್ತೇರ್ಭಜನಂ ರಾಜಮೌಳೇ. 88th ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். சிவானந்த லஹரி பிரகரணம். பிரகரணம் முடிவுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் விசேஷமாக இதுக்கு மேலே என்ன பிரகரணம் எடுத்துக்கலாம்னு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம ஆரம்பித்தது முன்னால் உபனிஷத்துகள்லாம் பார்த்தோம், விவேக சூடாமணி பார்த்தோம், பகவத்பாதால் பண்ணியதான பிரகரணங்களில் நிறைய ஸ்லோகங்கள் இதுக்கு அர்த்தம் தெரியலேங்கிறதுக்காக இது பண்ணுறதுன்னு ஆரம்பித்தோம். பகவத்பாதாலேயே முக்கியமான ஸ்லோகங்கள், பிரசித்தமான ஸ்லோகங்கள், அவைகள்லேயும் அர்த்தம் தெரியலேன்னு நினச்சிட்டு தர்ஹரி சிவானந்தர்ஹரி இப்படி சில ஸ்லோகங்கள்லாம் திரண்டிருக்கோம். இன்னும் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஸ்லோகங்கள் சிலது இருக்கு. அதுக்கு ஸ்லோகம் தெரியும், அர்த்தம் தெரியல, தெரியலன்னு சொல்லக்கூடாது, விஸ்தாரமாக தெரியல. ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அதனுடைய விசேஷ அர்த்தங்கள் தெரியல. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் சிலது இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அங்கம் ஹரே கோஷணம் ஆசிராங்கியம்னு ஆரம்பிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு பதம் பதமா அர்த்தம் தெரிஞ்சுக்கல. ஸோ அது ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். பஜகோவிந்தம் எல்லோருக்கும் பஜகோவிந்தம் சொல்லிகிட்டே இருக்கும், ஆனால் அதனுடைய உபனிஷத் அர்த்தம் அதில் என்ன இருக்கு அதை பார்க்கணும். ஷட்பதி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம், பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹான பதசரஜ மகரந்தம், எல்லோரும் படிக்கக்கூடியதான ஸ்லோகம், தினந்தோறும் அனுசந்தானக்கூடியதான ஸ்லோகங்கள், ஆனால் அதில் என்ன விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிறகு சத்யம் ஞானம் அனந்தம் ஆகாசம் பரமாகாசம் கோட்ட பிராங்கண ரிங்கண லோலமன ஆயாசம் பரமாயாசம் அப்படின்னு இருக்கக்கூடியதான கோவிந்தாஷ்டகம், இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல தயார். ஏன்னா விவகாரம் என்னன்னா எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்கள்ல இவைகள்லாம் ஒரு ஆர்டர்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் விஜயதசமி வந்த பிறகு பெரிய கிரந்தமா இது ஒண்ணு வந்து இந்த ஸ்லோகங்கள் அது வரைக்கும் முடிச்சுட்டு விஜயதசமிக்கு பெரிய கிரந்தம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சத்யா அடுத்தது கனகரஹர ஸ்தோத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி நினைக்கிறாளோ அப்படி. அதுக்கு மேல யதக்ரதாம்போ நிஜசேது வந்தன கரஸ்தலாதக்ரத பர்வதாதிப பவானிதே லங்கித பத்ம சம்பவ சதாசிவாத்யஸ்தவபாவனக்ஷமா அப்படின்னு நேற்று பார்த்தோம். பகவான அர்ச்சனதோ ஸ்தோத்திரம் துதிக்கிறதோ அல்லது தியானம் பண்றதுன்னு எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன்? பகவானோ அவ்வளவு பெரியவர், அவரை அர்ச்சனம் பண்றதுன்னு யாரால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஒரு ரட்சதை இருக்கணும். ராவணனை கொண்டுபிட்டார், இங்க வந்தார், அதுக்கு பிராமணனை கொண்ட தோஷத்தை போறதுக்காக பகவானை பிரதிஷ்ட பண்ணி ராமேஸ்வரத்துல விசேஷமாக அங்கே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினதாக ஐதீகம். அந்த இடத்துலயே நிறைய கணரெல்லாம் இருக்கு, அமிர்தங்கள், எல்லா நதிகளும் அங்கே வந்துருதான் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாக. எப்படி ராமனுடைய பட்டாபிஷேக சந்தர்ப்பத்தில் நாளைக்கு காலமே பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, 300 நதிகள் புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தம் கொண்டு வரணுமா, எங்கே போகிறது, குரங்குகளை அனுப்பிச்சா, அது என்ன ஆச்சுன்னா காலமே 5 மணிக்குள்ளே வந்துடணும்னா, வந்த பிறகு தானே அதுக்கெல்லாம் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வரணும்னா வந்துடுதுன்னு 300 புண்ணிய கஷேத்திரத்திலேருந்து புண்ணிய நதிகள்லேருந்து வந்துடுதுன்னு சொல்கிறார். நதிகள்லாம் என்ன பண்ணிட்டு அங்கே வந்துருந்தான், அதனால்தான் இன்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அங்கே நிறைய கிணறுகள்லாம் இருக்கு, அந்தந்த கிணறு ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்ற. அப்படி அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணி அந்த பிரதிஷ்ட பண்ணி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினார். அப்படிப்பட்டதான ஒரு யோக்கியத்தை இருக்குமையானால் நான் உங்களை பண்ணலாம், ஆனா அந்த யோக்கியத்தை எனக்கு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியலையே. அதே போலயே பகவானை துதிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சலை, ஆனால் யாரால துதிக்க முடியும்? அகஸ்தியரால துதிக்க முடியும். அகஸ்தியர் துதிச்சார், அங்கிருந்து கைலாசத்துக்கு போய், கைலாசம் வந்து அந்த மயிலிலிருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய ஆக்கியினாலேயே, நீங்க போங்க மதுரைக்கு போங்க நான் உங்களுக்கு தர்சனம் பண்றேன் கொடுக்கறேன்னு சொன்ன பிறகு அங்கிருந்து வரா, வரும்பொழுது விந்த பர்வதத்தை நிறுத்திவிட்டார். என்ன வளராம நிறுத்திவிட்டார், நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படியே இருங்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்தாராம். அப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அகம்ஸ்தியாயின்னு அகஸ்தியகான்னு சொன்னோம். அப்படிப்பட்டதான அகஸ்திய முனிவர் அவர் துதிக்கிறார். நம்ம சாதாரண மனுஷியாளுக்கு பகவானுடைய துதிக்கிறதுன்னா ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் லோகத்துல இருக்கு. ஒன்னு என்ன, அவித்தியமான குணாபிதானம், இல்லாத குணங்களை ஸ்தோத்திரம் பண்றது. நீங்க இந்திரன் சந்திரன் உங்களை ஸ்தோத்திரம் பண்றது அவனுக்கே தெரியும், இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல, வெறுமனை ஏதோ தலையில வைத்து வைக்கிறான். எதற்காக? ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுக்காக. இது ஒரு ஸ்தோத்திரம்னு லோகத்துல பாக்குறோம். அதே விதமாக இன்னொன்னு என்ன, குணினிஷ்ட குணாபிதானம், இருக்கிற குணங்களை எடுத்து சொல்றது. அது எதற்காக? அவரை துதிக்கிறதுக்காக. அதனால நாம் க்ஷேமத்தை அடைகிறதுக்காக, காசுன்னு மட்டும் இல்ல க்ஷேமத்தை அடைகிறதுக்காக. இப்படிப்பட்டதான அப்புறம் அவருடைய குணங்களை அறிந்தவனால தானே தெரிய முடியும். பகவானுடைய குணங்கள் யார் அறிந்தாரோ அவர் தானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அவருடைய குணங்கள் யாருக்கு தெரியும்? அகஸ்தியர் போன்ற மகாத்மாக்களுக்குத்தான் தெரியும். ஆகையால் அப்படி இருந்தால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு அப்படிப்பட்டதான நிலை இல்லையே, நான் என்னமா ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுன்னு பிரம்மதேவர் தியானம் பண்ணியிருக்கார். பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணியதாக, பவானிதே லங்கித பத்மசம்பவா, பரமேஸ்வரா லங்கித பத்மசம்பவா, மகாதேவ சாட்சாத் பிரம்மதேவர் இருக்காரு, அவரவர்த்தியா நான் இருந்தேனையானால் நானும் தியானம் பண்ணுவேன், ஆனா அந்த நிலைகள் ஒண்ணும் எனக்கு இல்லையே, நான் தியானம் பண்ணவும் தெரியல, அர்ச்சனை பண்ணவும் தெரியல, ஸ்தோத்திரம் பண்ணவும் எனக்கு தெரியல, என்ன பண்றது? சதாசிவாவனக்ஷமஹா, அப்படி இருந்தா தான் உங்களை தியானம் பண்ண முடியும். அப்படி இல்லாததுனால அர்ச்சனை பண்றதோ தியானம் பண்றதோ பூஜை பண்றதோ எனக்கு தெரியாதப்பா. ஆகையால் என்ன கேட்கறேன்? தவபாதம் புஜ பக்தி மேவதேஹி, அது முன்னால ஸ்லோகத்துல சொன்னார். அசனம் கரளம் பிக்கலாபோ வசனம் சர்மஜ வாகனம் மகோட்சா தவதாத்யதிகிம் மமதாத்யதிகிம் கிம் அஸ்தி சம்போ தவபாதம் புஜ பக்தி மேவதேஹி அப்படின்னு உங்களுடைய பாதத்துல பக்தியை மட்டும் கொடுங்க, நான் இதை ஒண்ணும் கேட்கல, ஏன்னா எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அர்ச்சனை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, உங்க பக்தி இருந்தா மனசால அப்படியே உங்களையே நினைச்சுட்டு ரமிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினார். அடுத்த ஸ்தோத்திரத்துல இப்ப என்ன சொல்ற, என்ன ஸ்தோத்திரம் முடியாது பூஜை பண்ண முடியாதுங்கிறல, ஏன் மஞ்சள் போன பூஜை பண்ண முடியாது அப்படின்னு கேக்குறீரா? பாருங்கோஸ்வமிஷா, யாரோ எவ்வளவோ நமஸ்காரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, பூஜை பண்றா, அவளிடத்துல நீங்க நிஜமா திருப்தி அடைஞ்சா போல தெரியலையே. ஆனா எப்படி நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீர்கள்? தனுஷா முதலே நிர்வா வதத்தே கிபிரீதிகரம் சதா கரோமி. சாதாரண மனுஷியால் மாட்டு இல்ல, ஒருத்தர் உங்களை வில்லால அடிச்சார் அத இருக்கு, ஒருத்தர் ஓலகையால போட்டார் அதையும் அடிச்சுட்டு இருக்கு, தனுஷா முதலே நஜாத்ம பெர்வா கல்லால அடிச்சார் அத ஒசத்தியா நீங்க எடுத்துட்டு இருக்க, உட்பத்தை போட்டு பூஜை பண்ணினா உங்களுக்கு ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் தெரியல நமக்கு, தினமும் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியலையே, உங்களை எப்படி பூஜை பண்றதுன்னு பூஜை வழியே டவுட்டா இருக்கு. பூஜா பத்தி எல்லாம் பார்த்தாச்சு, வேதங்கள்லாம் பார்த்தாச்சு, தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்த்து, ஆனா என்ன தெரியலன்னு தெரியல. புட்பத்தை போட்டான் ஐயாவத்தன், அவரை எரிஞ்சு விட்டுருந்தீங்க. அரவிந்த மசோ கஞ்சா சூசஞ்ச நவ மல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணத்ய சாயகான் மன்மதன், அவர் வந்து தாமர பூ போட்டார், அசோக புஷ்பம் போட்டார், மல்லி புஷ்பத்தை போட்டார் உங்க மேல, மாம்பூ புஷ்பத்தை போட்டார், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள்லாம் அல்லி புஷ்பத்தை போட்டார், இவைகள்லாம் உங்க மேல போட்டா நீங்க பூஜை எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கணும் சுவாமி. என்ன புட்பங்கள்னால என்ன போட்டிருக்காரு உங்களா? புட்பங்கள்லாம் அடிக்கல, இது உங்க மேல போட்டார், நீங்க அதை எடுத்துட்டு ஓஹோ நம்ம மேல புட்பம் போட்டிருக்காங்க இவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்றதை விட்டு மூணாவது கண்ணை திறந்து என்ன ஆச்சுன்னு இருக்கிற இடம் தெரியல. புட்பத்தை போட்டவருக்கு இந்த கதியா இருக்குன்னு, நான் புட்பத்தை போட முடியுமா? இப்ப நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமின்னு நீங்க இப்படி பண்றேல, இப்படி ஒண்ணு பயமா இருக்கு என்ன தெரியலன்னு. ராமாயணத்துல குகன் இருக்காரோ இல்லையோ, அவர் அங்க வந்திருக்கார். கங்கை நதியை தாண்ட வைக்கணும்னு கருத்துக்காக நான் போட்ல ஏறேன்னு குகன் பண்றாருன்னா நோன்னு சொல்ல முடியாது. என்ன சகுமண்டலத்துக்கும் அதிபதியா தசரதன் இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன். அவரும் பக்தி இருக்கு ராமநடத்துல. ஆனா என்ன பண்ணினார், ராமன் வந்து போட் ஏறுறதுக்காக கிளம்பினார், காலை எடுத்து வைக்க போறார், இருங்கோண்டாம். என்ன சுவாமின்னர், முதல்ல நான் கிளம்பிடுறேன்ட்டார். எதற்காக கால் அலம்பணும் நீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா கால் அலம்பித்தான் ஆனா அப்புறம்தான் வருவேன்னர், போட்ல விடுவேன்னர். ஏன்னு நீங்க இதுக்கு முன்னால போயிருக்கீர்கள், கல்யாணம் ஆற சந்தர்ப்பத்தில், கல்யாணத்துக்கு முன்னால அந்த இடத்துல அகல்யான்னு ஒரு அம்மா இருந்தா, கல்லாயிட்டு இருந்தா, அந்த கல்லா இருந்த அம்மா உங்களுடைய பாத தூளி விழுந்ததுமே ஒரு பெண்ணா மாறிவிட்டா, அழகான பெண்ணா மாறிவிட்டா. கல்லு பெண்ணா மாறிட்டுன்னா எனக்கு இருக்கிறது போட்டு ஒண்ணுதான், அதுல நீங்க காலை வச்சுன்னா வெறும் தூசி விழுந்த போறாது, காலையே வைக்கிறேங்கிறது. அந்த போட்டும் ஒரு பெண்ணா மாறிடுச்சுன்னா என் கதை என்ன நாளைக்குட்டான் விவகாரம் முழுக்க. அதனால என்ன பண்ற, முதல்ல உங்க காலை நீட்டா அலம்பி, ஒரு மணல் கூட அதுல இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் ஏதுமே நிறையா ராமச்சந்திர பிரபு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. விசேஷமாக அந்த ராம பாத ரஜஸுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல விசேஷமா சொல்லியிருக்கார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி சுவாமின்னு புட்பத்தினால பகவான் மன்மதன் பூஜை பண்ணினார். அந்த பூஜை பண்ணினதான மன்மதன் நீங்க எரிச்சுபிட்டீர், எனக்கு புட்பம் தொட்டாலே பயமா இருக்கு, பரமேஸ்வரன் இடத்துல புட்பத்தை போடலாமான்னு பயமா இருக்கு, கோபம் வந்துருமோ பயமா இருக்கு. சரி வேற என்னமா அர்ஜுனர், அர்ஜுனன் என்ன பண்ணினார், பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். உலகத்துல மற்றவர்களிடத்துல இல்லாத ஒரு அஸ்திரம் இருந்தால் அந்த அஸ்திரத்தினால ஜெயிக்கலாம் யுத்தத்துல, அப்படித்தானே. அவள்கிட்ட இல்லாதான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கமையானால் அதனால ஜமிக்கலாம் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல. துரோணாச்சாரியர் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுக்காததான ஒரு அஸ்திரம் எப்படி இருக்குன்னா, துரோணாச்சாரியர்கிட்ட தான் எல்லோரும் வாஸ்டர், யாரு பாண்டவாள் கௌரவாள் எல்லோரும் 105 பேரும் அவர்கிட்ட தான் வாஸ்டர். அவர்கிட்ட வாசிக்காம யுத்தம் பண்ணினதுன்னு சில பேர் தான் இருந்துட்டு இருக்கா, அதுல கர்ணன் ஒருவர். இது எல்லோரும் என்ன பண்ணார், துரோணாச்சாரியிட்ட வாஸ்டவா தான். ஆகையால் அவள்கிட்ட என்ன அஸ்திரம் இருக்குன்னு இவாளுக்கு தெரியும், இவாள்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு அவளுக்கும் தெரியும். அகல் விவகாரம் என்ன, நம்ம ஒரு அஸ்திரம் போட்டா இந்த அஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதான அஸ்திரம் எது போடணும்னு எல்லாம் தெரிஞ்சவாளா இருந்துட்டு இருக்கா. ஆகையால் என்ன தெரியணும்னு, அவள்கிட்ட இல்லாதான ஒரு அஸ்திரத்தை பாதிக்கணும். அப்ப என்ன, அந்த அஸ்திரம் போட்டேன்னு அவளுக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படி முழிச்சுட்டு இருப்பா, நமக்கு சீக்கிரமா பண்ணிவிடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அர்ஜுனன் என்ன பண்ணினான்னா, அந்த வனவாசம் இருக்கிற காலத்துல பாதுபதாஸ்திரத்தை சம்பாதிக்கணும், பரமேஸ்வரனோட அனுகிரகம் தேவை அப்படிங்கறதுக்காக வரும் போன. பரமேஸ்வரன் இந்த தபஸை கவனிச்சு பார்த்தார், தபஸை கவனிச்சு பார்த்துட்டு இவனை நம்ம பரீட்சை பண்ணி அதற்கு பிறகு இவனுக்கு யோக்கியத்தை இருந்தா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினான், இவருக்கு ஒரு பன்னி அனுப்பிச்சு விட்டார் மாயினால. அந்த பன்னி வந்து இவர் தபஸ் பண்ற இடத்துல இவருக்கு எண்ணிட்டே இருந்தது. இவன் எப்படிப்பட்டவன், க்ஷத்ரியன், சாதாரண மனுஷாலா பிராமணாலா இருந்தா போனா போறதுன்னு அந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவோம். நமக்கு யாராவது கலாட்டா பண்ணினா நம்ம அவ்வளோ சண்டை போடுறது இல்ல, என்ன சார் துஷ்டனோட ஒன்ப துஷ்டனை தூர விளக்குன்னு நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிட்டே இருப்போம். ஆனா க்ஷத்ரியன் உடம்புல அந்த ரத்தம் இருக்கோ இல்லையோ, என்ன பண்ணினா, இப்படி நீ எங்க பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கையில அம்பு இருக்குன்னு எடுத்தான் போட்டான். பரமேஸ்வர் என்ன பண்ணா, நிறையா சரியான தருணம் நினைச்சுட்டு அவரும் ஒரு அம்ப போட்டார். இந்த ரெண்டு அம்பும் ஒரே க்ஷணத்துல வந்து அந்த பன்னியை அடிச்சுடுச்சு. இப்ப என்னாச்சுன்னு, பண்ணி அடிச்சதுமே இவர் பார்த்தார், நம்ம ஒரு அம்பு போட்டோம் இது பரவாயில்ல, இன்னொரு அம்பு விழுந்திருக்கே யார் வந்து போட்டா அப்படின்னு பார்த்தார். பார்த்தா அங்க ஒரு வேடம் நிக்கிற, யாரப்பா நீங்க இந்த அம்புன்னு அந்த வேடம் நேரம் வந்து இந்த பண்ணியை தொடாதீங்க, நான் போட்ட அம்பு தான் அந்த கொண்டது. வேட்டை ஆடுறதுல ஒரு அதுல ஒரு ரூல் இருக்கு, அவளுக்கு எல்லாருக்கும் ரூல் இருக்குன்னு. நான் முதல்ல போட்டேன், என் நம்பு தான் தச்சிருக்கேன், என் நம்பினால் தான் அதை விட்டுருக்கேன், ஸோ இப்போ அது எனக்கு சேர்ந்தது உமக்கு சேர்ந்தது இல்லைன்னு. அது பாட்டுக்கு அது காட்டில் இருக்குது, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு, அதை ரெண்டு பேரும் அடிச்சு விட்டு இது எனது உனதுன்னு சண்டையில் ஆரம்பிச்சிருக்கேன். இவர் சொன்ன, இதை பாருங்க உங்க அம்பு முன்னால் தச்சிருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், ரெண்டும் அட் தி சேம் டைம் அடிச்சிருக்கு, ஒரே கணத்தில் ரெண்டும் அடிச்சிருக்கு, அது எனதுன்னு நீங்கள் எங்களில் நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் என்ன பண்ண போறேங்கிறது அப்புறம், நீங்கெல்லாம் அதை ஹிம்சை பண்ணி சாப்பிட போறீங்களா மாம்சத்தை? சாப்பிட போறதில்ல. நானும் அதுக்காக தான் அடிச்சிருக்கேன். ஆயால் இது எனக்குத்தான் சேரணும், என் நம்ப அடிச்சிருக்கேன். இவன் கிளைம் பண்றதா தான் நானும் சண்டை போடுவேன். உமக்கு இல்லைன்னு இவ ரெண்டு பேரும் என்னாச்சுன்னு பண்ணியை விட்டா ஒத்தர்த்தர் சண்டை ஆரம்பிச்சுட்டேன். எப்படி சண்டை வரும்பா? லோகத்துல விவகாரம் அப்படின்னா எதுக்கோ ஆரம்பிப்போம், வேற எதுக்கோ சண்டை வந்துடும். அதான் எப்ப கேப்பா இருக்கணும். சண்டை வரும்பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா பேசாம இருக்கணும். அதான் முக்கியமான விவகாரம். யாராவது ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிருந்தா நீங்க அடங்கி போடுங்க. அது ஒன்றும் மான பிரச்சனை இல்லை, கௌரவ பிரச்சனை இல்லவே. ஏன்டா நல்ல வழி ஏன் தெரியுமா? நான் அவரும் பேசி நீங்களும் பேசி ஒருத்தர் ஒருத்தர் இந்த சண்டை போடுறப்ப இன்னொருத்தர் என்ன பேசுறாருன்னு இவர் கவனிக்க மாட்டார். இவருக்கு தோணிட்டு பேசிட்டே இருக்கணும். ஏன்டா நம்மகிட்ட ஸ்டாக் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறோம். இதுவே விவகாரமே தவிர அவர் என்ன சொல்றாரு அது நமக்கு தகுந்ததாக பதில் சொல்லுவோம். அவர் கேட்டு பதில் சொல்றதுங்க விவகாரம் இல்லை. நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும், இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லலாம், நீ அந்த மெயின் சண்டை போயிடும். என்ன போய் இந்த வார்த்தைகள்லாம் இப்படி ஏதோ சண்டை நடக்கும். இது போல விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப பண்ணிய விட்டா அது பாட்டுக்கு விழுந்து கிடக்கிறது. இவ ஒரு 15 நாள் யுத்தம் பண்ணினாக்க பகல ராத்திரி இவரும் விடல அவரும் விடல. அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருது. ஏன்னா இத்தனை அஸ்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சகல அஸ்திரங்களும் போட்டிருக்கோம், இந்த வேட நானும் அத்தனையும் தேர்ந்து அதுக்கு மேல யுத்தம் பண்ணிட்டு இருக்கானே இவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அஸ்திரம் போட்டு அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கேட்க இடம் இல்லை. ஏன்னா யுத்தம் மேல விழுந்துட்டே இருக்கு. பார்த்தானா என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கிற காலத்துல பகவான் போட்டதான அஸ்திரம் அது மேல அடிச்சுடுது. இத்தனை வரைக்கும் இந்த வேலை விழாம தடுத்துட்டே இருந்தா தெரியாம ஒன்னு அடிச்சு பட்டது கீழே விழுந்து மயங்கி போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே முழிச்சுட்டான். முழிச்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா பரமேஸ்வரன் அந்த வேட ரூபத்துல இல்லையா பரமேஸ்வரர்ல ரிஷப வாகனத்தோட அம்பாளோட இருந்திருக்காரு. தர்சனம் கொடுத்தார். அப்ப சொன்னார், ஆடாதான் நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஏன்னா இத்தனை நாள் என்னோட சண்டை மல்லு கட்டுறான யாரோ ஒரு பெரியவராதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏன் என்ன அடிச்சு அப்படின்னு கேட்டார். எப்பண்ணி எனக்கு கொடுக்கல அதனால அடிச்சுங்கிறார் அவர். அது இருக்கட்டும் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்க ஏன் தபாச பண்ணீங்கன்னு இது போல அஸ்திரம் வேணும்னார். அதுக்கப்புறம் அந்த பாசுபத் அஸ்திரத்தை கொடுத்தார், அதை வாங்கி வச்சுட்டார். ஆனா பாரத யுத்தம் முழுக்க பாசுபத் அஸ்திரத்தை உபயோகப்படுத்தல. தூரம் பண்ணியும் என்னடா அது அந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வரல. பிரம்மாஸ்திரமே கடைதான் உபயோகப்படுத்தினர். 100 பேரையும் கொன்ன பிறகு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா வந்து உப பாண்டவாளை கொன்ன சந்தர்ப்பத்துல நாளைக்கு சூரியோதயம் ஆறுள்ள அந்த அஸ்வத்தாமா இதை கொன்னதவரை நான் கொன்னுபடுறேன்னு யுத்தம் பண்ணி போன பொழுது அப்புறம் அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினான். அப்ப பிரம்மாஸ்திரம் உபயோகப்படுத்தினா அதுக்கு பிரதியா பிரம்மாஸ்திரம் போடலைன்னா என்ன ஆகும்னர் அந்த இது கெட்டு போயிடும் கொன்னுபடும் இவாட. அதனால என்ன இவர் பிரம்மாஸ்திரத்தை போட்டார். ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஆகாசத்துல மோதிண்டே இருக்கு. அது மோதிண்டே இருக்கு உலகம் முழுக்க பத்தண்டி எறிகிற சந்தர்ப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல. தேவதைகள்லாம் ஆச்சரியப்பட்டு போடுறா என்ன பண்றது என்ன. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சு என்ன பண்ணார், உன் பிரம்மாஸ்திரத்தை நீ பின்னால வாங்கிக்கோன்னு. அர்ஜுனனை கேட்க மாட்டேன்ட்டான். பகவான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்டா நான் பின் வாங்கினேன் அது என்ன கொண்டுபிடும். நீங்க வந்து நீங்க பாட்டு சிம்பிளா சொல்லிவிட்டேன் என்ன பின்னால வாங்கிக்கோன்னு என்ன பண்றதுன்னு. இல்லைன்னா அவனுக்கு அங்கே பார்த்தா அவருக்கு போடதான் தெரியுமே தவிர உபசம்ஹாரம் தெரியாதான் அஸ்வத்தாமா. என்ன பண்றதுன்னு அப்ப வசிஷ்டர் இங்க வந்த என்ன பண்ணினா ரெண்டு கையிலயும் ரெண்டு பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு சாப்பிட்டார். அஸ்திரத்தை சாப்பிடுவார அம்ப சாப்பிடுவாரான்னு அவர் எதையும் சாப்பிடுவார் வாரம் முழுக்க ரெண்டு ஆச்சுனர். இப்படித்தான் அஸ்திரமானது முடிஞ்சதே தவிர பிரம்மசிரோஸ்திரத்தை பிரதியே கிடையாது. அப்படி அந்த அஸ்திரத்தை போட்டவர் அடுத்த ஆச்சு. அதுதான் கடைசியில போட முடிஞ்சது. அதுக்கு முன்னால இருக்கிற அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் அவைகளோடய முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சிவாஸ்திரம் பாசுபதாஸ்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வராம போயிடுச்சு. பாரத யுத்தத்துல ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி பாசுபதாஸ்திரம் போடும்போது இவர் என்ன பண்ணினாரா தன்னுடைய வில்லுனாலேயே அடிச்சாராம் பரமேஸ்வரன். அந்த வில்லால அடிச்சதுனாலதான் அந்த லிங்கம் இருக்கு பார்த்தல லிங்கத்துல ஒரு கோடு விழுந்துடுது. அவருடைய நெத்தியில ஒரு கோடு விழுந்ததுதான். அதனாலதான் பரமேஸ்வருடைய லிங்கத்திலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கணும். அதுக்கு பார்த்த பிரகாரம்னு பேர். அந்த கோடு இருக்கக்கூடியதான சிவலிங்கத்துக்கு பார்த்த பிரகாரம்னு பேர். அப்படிப்பட்டதான சிவலிங்கமா இருந்ததுதான் ரொம்ப வசதி அப்படிங்கிற. ஏன்னா இந்த சால கிராமத்துல எந்த சாமம் வசதி, இது எந்த சால கிராமம், இது மகாவிஷ்ணுவா, இது சுதர்சனனா, இது எப்படின்னு சால கிராமத்தை கண்டுபிடிக்கிறது. அது ஒரு சாஸ்திரம். ரத்னத்தை எப்படி கண்டிருந்தது, ரத்னம் டைமண்ட் கரெக்ட் ரத்னமா இல்லையாங்கிற போல, எது லிங்கங்கள்லாம் என்ன லிங்கம், ஸ்வயம்பு லிங்கமா மரக்கத்த லிங்கமா, சில இடத்துல மரக்கத்த லிங்கம் இருக்கும், ரொம்ப வசத்தி அது. இங்க காரணேஸ்வர் கோவில் இருக்குன்னு சொல்ற மரக்கத்த லிங்கம் பால மெட்டலையானால் மேல வெளுப்பா இருக்கும், அந்த லிங்கத்துல பால விழுந்த விழ சந்தர்ப்பத்தில் அப்படியே பச்சை கலர்ல இருக்கும், மறுபடியும் கீழ் வந்துன்னா வெளுப்பா இருக்கு, அதை பார்க்கலாம். சாதாரணமா அபிஷேகமே பண்ண மாட்டோம் உங்க எதிர்க்க, என்ன அதை பண்ண அந்த மரக்கத்த லிங்கமாவது அவ்வளோ, அது என்ன சில கோடி விலை, அது சின்ன மரக்கத்த லிங்கம் ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கு அது 30,000-40,000 கிராம், அவ்வளோ பெரிய லிங்கம் மரக்கத்துல இருந்தா எவ்வளோ இருக்கு பாருங்க. சாதாரணமா அபிஷேகம் பண்ண விட மாட்டா, பண்ணினாலும் தர போட்டுருவான், விவகாரம் என்ன அப்படி விசேஷமாக இருக்கு. அதுல இந்த பார்த்தனால அடிக்கப்பட்டதான லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அர்ஜுனன் அடிச்சதான லிங்கம் அது பார்த்த பிரகாரம்னு பேர். இப்படி வில்லால அடிச்சான், ஆனா அவனுங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவசத்தியா தலையில வச்சுட்டு அவருக்கு உங்களுடைய அஸ்திரத்தையே கொடுத்தே பரமேஸ்வர, நான் என்ன புட்பத்துல பூஜை பண்ணின மன்மதன ஒரு மாதிரி கவனிச்சுட்டு அடிச்சதானே இவரை கவனிச்சுட்டு இருக்கு, நான் என்ன பண்றது எப்படி பூஜை பண்றது நீங்க சொல்லுங்க பாக்கலாம், பயமா இருக்கே நான் எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிற பூஜா விதி வித்யாதி வித்யாதி சமாதி பெர்ண துஷ்டா விதிபிஹி தியான சமாதி பெர்ண துஷ்டா. எப்படி தனுஷா, இந்த தனுஷுனாலதான் எப்படி அந்த வில்லு அடிச்சா நீங்க சந்தோஷப்பட்டிருக்க, பரமேஸ்வரா உங்களை என்ன சொல்றது, எந்த புஷ்பத்தினால உங்களை பூஜை பண்ணுவேன், நீங்க அடிச்சா சந்தோஷப்பட்டிருக்கல, நான் என்ன பண்றது முசலேனா. அதே போல என்னிடத்துல வில்லு இல்ல, ஆனா இன்னொரு பக்தர் என்ன பண்ணிருக்காரு, உலக்கையால அடிச்சாராம் பரமேஸ்வரன், அதையும் தாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார், அவர் என்ன பண்ணினார், அவர் சமணர்கள் இருந்ததான சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துல சமணர்கள் நழுக்க ஆடிட்டு இருந்தா ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, அந்த சமணர்கள் பௌத்தால் இருக்கிற காலத்துல யாரும் நம்ம தெய்வங்களை பூஜை பண்ணப்படாதுன்னு விசேஷப்பட்டு இருந்தா, அப்படி நாஸ்திகாலுடைய காலம் எவ்வளவு இருந்தது, இப்பதான் நாஸ்திகர் நாஸ்திகருங்கிறோம், இப்ப இருக்கிறவள்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு மேக்சிமம் உங்களை பயமுடுத்துவா, பூனால் அறுதுமே கூச்சுக்குடுமையை கட் பண்ணுவேங்கிற அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா ஒரு காலத்துல என்ன அடிச்சா மனுஷியால பார்த்தா அடிச்சா உதச்சா அப்படி எல்லாம் இருந்தது, ஆனா அந்த சந்தர்ப்பத்திலயும் இருந்திருக்கா பக்தால் இருந்துட்டு இருக்கா, இல்லாம இல்ல. இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார், தினந்தோறும் என்ன பண்ணுவா பரமேஸ்வரத்துல கல்ல வீசுவார், ஏண்டா உள்ளூர மனசுல நான் புட்பத்தை போடுறேங்கிற எண்ணத்துல கல்ல வீசுவாராம், அவளுக்கு என்ன தெரியும், கல்லன்னா வீச்சுட்டு இருக்கார், சரி அப்படி விட்டுருக்கா என்ன சிவ பூஜை பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கல்ல வீசுட்டு இருக்கான்னு விட்டாளாம். ஆனா பரமேஸ்வரன் உள்ளூர மனசுல வருத்த பண்ணிட்டு கல்லாலேயே பகவான பூஜை பண்ணினாரா சாக்கிய நாயனார் அப்படின்னு அவருடைய நாயன்மாருடைய சரித்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்க அப்படிப்பட்டதான் தனுஷா முசலே நிர்வா வதத்தே பிரீகரம் ததா கரோமி. உங்களுக்கு எது பிரியம்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்தா போல நான் பண்றேன், கல்லால் எழுத்தும் கை வில்லாட்டில் தூங்கினாலும் கனி மதுர சொல்லால் துதித்தும் அப்படின்னு விசேஷமாக தாய்மானவர் பாடிட்டு இருக்கார். அப்படி கல்லால அடிச்சவரையும் நீங்க காப்பாத்தின்றிருக்கல சுவாமி, ஆகையால் பூஜை உங்களுக்கு எப்படி பண்றது எனக்கு தெரியலையே, வில்வத்தினால பூஜை ஏகஞ்ச வில்வம் சலிலம் சக்கிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா, ஒரே ஒரு திரிதளம் திரிகுணாகாரம் திரேத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு வில்வத்தை பரமேஸ்வரன் தலையில வச்சு ஒரு உத்தரணி ஜலத்தை போட்டா போறோம், பக்தியோட போட்டா போறோம்னு சொல்றா. ஆனப்பா இருக்கேன்னு என்ன புட்பங்கள் எல்லாம் போட்டா மன்மதன் நம்ம இருக்கப்பட்டான்.